நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். மாத்தளை சோமு அவர்கள் தற்கால தமிழ் இலக்கிய உலகின் பெரும் ஆளுமைகளில் ஒருவர். இலக்கியத்திற்காக பல விருதுகளை வென்றவர். மாத்தளை சோமு 100 சிறுகதைகள் என்ற தொகுப்பின் வெளியீட்டு விழா நடைபெறும் பின்னணியில் மாத்தளை சோமு அவர்களை SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் மாத்தளை சோமு அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
உங்களை வந்து SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வந்து ஒரு நீண்ட நேர்முகத்திற்காக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு.
எனக்கும் அதே மகிழ்ச்சி.
நிறைய கேள்விகள் வச்சுருக்கிறேன், தொடங்குவோம். இப்போ ஒரு எழுத்தாளனின் பயணம், இப்போ வந்து சோமுங்கிற மனிதன் மாத்தளை சோமுவாக மாறி ஒரு இலக்கிய ஆளுமையாக உருவெடுத்த அந்த கதையை சொல்லுங்களேன்.
உண்மையில் நான் பள்ளியிலே படிக்கிற போது ஆனந்தவிடனிலே சிறுவர் வண்ணமலர் என்ற ஒரு பகுதி வரும், 4 பக்கத்தில் கலரிலே போடுவார்கள். அதை பார்த்ததும் எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இப்போ நானும் என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் மரணித்து விட்டார், ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திரவாதியின் மர்மம் என்று ஒரு கதையை நாங்கள் எழுதினோம். ஆனால் அதை எப்படி பிரசுரிப்பது, எங்கே அனுப்புவது பற்றியெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஆனந்தவுடன் அவர்கள் வீட்டிலே வாங்கினார்கள், எங்கள் வீட்டிலும் ஆனந்தவுடன் வாங்கினார்கள். அதற்கு பிறகு நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன்.
இது வந்து மாத்தளையில் நடக்கும்.
ஆமாம், மாத்தளையில்.
சொல்லுங்கள்.
நிறைய படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த போது சிறுகதைகள் படிக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அப்போது சிறுகதைகளை நான் தேடி படிக்கிற போது எனக்கு கிடைத்த சிறுகதைகள் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள், புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள், அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிரபலமான எழுத்தாளர்கள், அப்புறம் ஈழத்தில் இருக்கிற எழுத்தாளர்களுடைய கதையெல்லாம் எனக்குள்ளே புகுந்து ஒரு உணர்வை தூண்டிவிட்டன. எனவே நான் சிறுகதை எழுத ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் தொடக்கத்தில் நான் கவிதைகள் எழுதினேன். ஆனால் அந்த கவிதை தொடர்ந்து எழுதுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இலங்கையில் தினபதி என்ற நாளிதழ் தினமும் ஒரு சிறுகதையை அறிமுகம் செய்தார்கள். உடனே நான் ஒரு சிறுகதை எழுதி மாத்தளையில் இருக்கிற ஒரு சிபார்சு செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் கதையை படிச்சுட்டு, ரிக்ஷாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். நான் ரிக்ஷாவை நான் பார்க்கலன்னா, அப்போ எப்படி ரிக்ஷாவை பார்க்காம நீங்கள் எப்படி கதை எழுத முடியும்? தமிழ்நாட்டில் ஓடுகிற ரிக்ஷாவை வைத்து ஒரு கதை எழுதியிருந்தேன். அப்படியெல்லாம் கதை எழுதக்கூடாது, உங்களோடு சம்மந்தப்பட்டதை தான் நீங்கள் எழுதணும், தோட்ட தொழிலாளரை பற்றி, மாத்தளை நகரத்தில் இருப்பதை பற்றி நீங்கள் எழுதணும். பிறகு அது 6 ஆகிவிட்டது. திரும்ப இதய தாபம் என்ற ஒரு கதையை எழுதி கொழும்பில் இருக்கிற ஒரு பிரபல எழுத்தாளருக்கு அனுப்பினேன். அவர் படித்து விட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க தினபதியிலே அது வந்தது. அதை கண்டதும் எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதமாகிவிட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து நான் எழுத ஆரம்பித்தேன். இப்படி கதைகள் வந்த பிறகுதான் எனக்கு நான் யார் என்கின்ற அடையாளத்தை காட்டியது. தொடக்கத்திலே நான் முன்பே சொன்னேன், நான் படிக்கிற போது புகமில்லாமல் போய், சொல்லப்போனால் வாத நோய் வந்து நடக்க முடியாமல் போய் பல துன்பங்களுக்குள்ளாகி தற்கொலை செய்து கொள்வோம் என்ற எண்ணம் கூட எனக்கு இருந்தது. ஆனால் இந்த கதையெல்லாம் எழுதிய பிறகு, நல்ல கதையெல்லாம் எழுதியிருக்கப்பா என்று 4 பேர் சொன்னதும் எனக்குள் ஒரு யோசனை தோன்றி, நமக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது போலும், அதை ஏன் வெளிக்கொண்டாடக்கூடாது என்று நான் எழுத ஆரம்பித்தேன். உடனே வீரகேசரியில் நிறைய எழுதினேன். அதுக்கு பிறகு சிந்தாமணி, தினகரன் என்று தொடர்ந்து எழுத ஆரம்பித்ததில் அந்த பயணம் அப்படியே வந்து தமிழக பத்திரிகைகளுக்கும் எழுத ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய பயணம் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் 100 மேற்பட்ட சிறுகதைகளை நான் எழுதியிருக்கிறேன். இதற்கு காரணம் அது கடந்து வந்த ஒரு பாதை. சிறுகதை நான் தெரிவு செய்ததற்கு காரணம், சிக்கலான பிரச்சனையை சிறுகதையின் மூலம் நேயர்களுக்கு, வாசகர்களுக்கு சொல்லிவிடலாம் என்றுதான். உதாரணமாக மலையாள சிறுகதைகள் மொழிபெயர்ப்பை படித்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு சிறுகதை படித்துவிட்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன். காரணம் என்னவென்றால், நாங்கள் தொடாத, நாங்கள் நினைக்காத அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் கதை எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் அந்த இடத்தை நாங்கள் தொடவில்லை என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. ஆனாலும் தொட முடியும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன்.
மாத்தளை சோம் அவர்களே, நீங்கள் வந்து ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமை. பொதுவாக புலம்பெயர் நாடுகளில் எல்லாம் முழு நேர எழுத்தாளர்கள் நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாம் வந்து பகுதி நேர எழுத்தாளர்களாக தான் இருக்கிறாங்க மற்ற தொழில் செஞ்சுட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து பொருளாதாரத்தை நோக்கி அப்படி அதை பார்க்கும்போது, அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, நாமும் பாதி நேரம் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டதா, இல்லை முழு நேரம் பண்ணதுனால தான் இப்படி ஒரு இலக்கிய ஆளுமையாக இவ்வளவு கான்ட்ரிபியூஷன், இவ்வளவு பங்களிப்பு செய்ய முடியுது அப்படின்னு போடுதா உங்களுக்கு?
கடந்து போனதை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் நீங்கள் சொல்வது போல எழுத்தை பாதியாக வைத்து கொண்டு மீதியை ஏதாவது செய்திருக்கலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது உண்டு. ஆனால் என்னுடைய உடல்நிலை குறித்த பிரச்சனைகள் தலைதூக்கிவிட்டன. இதய பிரச்சனை ஏற்பட்டு செயற்கை வால்வு சூட்டப்பட்டு அதனால் தினமும் ஒரு மாத்திரை எடுக்க வேண்டிய ஒரு நிலை, இப்படி பல பிரச்சனைகள் உருவானதில் எனக்கு வந்து முழு நேர வேலைக்கு போக விருப்பம் இல்லாமல் போய் பகுதி நேர வேலைக்கு போனேன். மேலும் எனக்கு பொழுதுபோக்கு என்று எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு நாளைக்கு 10 பக்கம் எழுதாவிட்டால் அன்றைய பொழுது எதையோ இழந்து விட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படும். எனவே அவ்வாறு எழுதியிருப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு நான் இங்கே வந்து பேசுகிறேன் என்றால் அந்த எழுத்து தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. எனவே அதையிட்டு நான் இப்பொழுது கவலைப்படுவதில்லை, மகிழ்ச்சி அடைகிறேன்.
அந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் உங்கள் சாகித்ய விருது பெற்ற நாவல் இல்லையா? அடுத்து வந்து குறிப்பிடத்தகுந்த படைப்புகளை சொல்றேன். எல்லை தாண்டா கதிகள், சமீபத்தில் வெளியான ஒற்றை தோடு, இந்த மாதிரி இலங்கையை தொடரீங்க, இலங்கை வாழ்வியல் நிலக்காட்சிகள், ஆஸ்திரேலிய மண்ணையும் தொடரீங்க. இப்படி இரண்டு மண் அல்லது இரண்டு தேசங்கள் இதை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க உங்கள் படைப்புகளில். அப்படி பார்க்கும்போது ஒரு பண்பாட்டு பாலமாக மாத்தளை சோமு இருக்கிறார், அப்படியா?
உண்மை. நான் இலங்கையை மட்டுமல்ல, மலையகத்தை மட்டுமல்ல, புலம்பெயர் வாழ்க்கையை மட்டுமல்ல, தமிழகத்தை வைத்து கூட நான் எழுதியிருக்கிறேன். மூலஸ்தானம் என்ற ஒரு நாவல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி பிரச்சனையை வைத்து நான் எழுதியிருக்கிறேன். அதற்கு முன்னுரை தந்த இந்திரா பாரசர சாரதி ஒரு ஜாதி பிரச்சனை வந்து எழுதுவது கத்தி மேல் நடப்பது போல, ஆனால் மாத்தளை சோமு அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் நான் காலொன்றிய காலங்களில் எனக்கு ஏற்பட்ட உணர்வுகள், அவற்றை நான் இந்த படைப்புலகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். சொல்லப்போனால் 3 வகையான படைப்புகள்: இலங்கை மலையகம், அடுத்தது ஆஸ்திரேலியா, தமிழகம். இவையெல்லாம் 3 வகையான படைப்புலகத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு எழுத்தாளன் பார்ப்பதை அல்லது அனுபவிப்பதை தான் எழுத்துக்களை கொண்டாட முடியும். கற்பனாவாத எழுத்துக்களில் கொண்டாட முடியாது. அப்படின்னால் மாய கதைகள் தான் எழுத வேண்டி வரும். மனிதர்கள் பற்றி எழுதும் பொழுது அவர்களோடு வாழ்ந்திருக்க வேண்டும், அந்த அனுபவம் இருக்க வேண்டும். அதையிட்டு நான் இந்த 3 தளங்களிலும் எழுதியிருக்கிறேன்.
அடுத்து வந்து உங்களின் எழுத்துக்களை வாசிக்கும் போது இலக்கியவாதிகளுக்கு சமூக பொறுப்பு முக்கியம்ங்கிறத நீங்க வலியுறுத்துறீங்க, எழுத்துக்கள் வெளியாகவும் சரி, உங்க பேட்டிகள் வெளியாகவும் சரி. இப்ப தற்கால தமிழ் சமூகத்தின் மாற்றங்களை எழுதும்போது அந்த பின்னணியில நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன?
ஒரு காலத்தில் படைப்பு என்பது பலரை போய் சேர்கிற ஒரு சாதனமாக இருந்தது. பத்திரிகையில் ஒரு கதை வந்தால் அதை படித்து விட்டு பல பேர் கடிதம் எழுதுவார்கள் அல்லது தொலைபேசியில் பேசுவார்கள். இன்றைக்கு அதெல்லாம் மாறிப்போய்விட்டது. இன்றைக்கு அவர்கள் படித்து விட்டு மின்னஞ்சலிலே ஒரு தகவல் கொடுப்பார்கள் அல்லது முகநூலிலே போடுவார்கள். எனவே நேரடியாக எழுத்தாளனோடு பேசுகிற ஒரு நிலை இல்லை. ஆனாலும் சில கதைகளை படித்து விட்டு சில நண்பர்கள் எனக்கு தொலைபேசியில் சொல்லியிருக்கிறார்கள், மிக அற்புதமாக எழுதியிருக்கு, எப்படி இந்த புலம்பெயர் வாழ்க்கையை வந்து நீங்கள் எழுத முடியுமோ, எழுதக்கூடியதாக கைவந்திருக்கிறது என்று அவர்கள் கேட்டிருக்கிறார். எனவே எழுத்தாளன் என்பவன் சொல்லப்போனால் அவனுக்கு 2 கண்கள் இல்லை, அவனுக்கு பல கண்கள் இருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் 2 கண்கள் உண்டு, ஆனால் எல்லாரும் எழுதுவதில்லை. எழுத்தாளன் மாத்திரம்தான் எழுதுகிறான். அப்படியானால் அவனுக்கு பல கண்கள் இருக்க வேண்டும், கற்பனை கண்கள். அந்த கண்களின் ஊடாக அவன் இந்த சமூகத்தை பார்க்கிறான், சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பார்க்கிறான். புலம்பெயர்ந்த இலங்கையில் இருக்கும் பொழுது துன்பப்பட்டோம், தமிழகத்தில் இருக்கும்போது துன்பப்பட்டார்கள். இங்கு வந்ததும் அவர்கள் துன்பமெல்லாம் போய்விட்டது என்று சொல்ல முடியாது. இங்கு வேறு வகையான துன்பங்கள் வருகின்றன, அவற்றை எதிர்கொள்ள வேண்டிய நிலை அவர்களுக்கு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நான் எழுத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் இதை சவால் என்று சொல்ல முடியாது. இதையெல்லாம் நாம் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு நிலை தான் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் சில கதைகளை எழுதும் பொழுது அது சிலரை பாதிக்குமோ என்ற பயமும் ஏற்படுகிறது. அது மட்டும் உண்மை.
இப்போ உங்கள் எழுத்துக்கள் சரி, நேர்காணல்களிலும் தமிழர் வரலாறு தவறாக சித்தரிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் இல்லையா? இப்போ தமிழ் எழுத்தாளர்கள் வரலாற்றை சரியாக பதிவு செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா, அல்லது தமிழ் சமூகம் வரலாறை அறிய நேசிக்க பாராட்ட தயாராக இல்லை அதனால் ஏதாவது எழுதிட்டு போகிறாங்க அப்படின்னு படுத்தா உங்களுக்கு?
சமூகம்தான், அதாவது தமிழகத்துடைய வரலாறு 2000 ஆண்டுகள் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, அதாவது திருக்குறள், அதற்கு முன்பு தொல்காப்பியம். ஆனால் இன்றைக்கு கீழடி புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் இன்றைக்கு தமிழருடைய வரலாறு 5000 ஆண்டுகளுக்கு மேலே தள்ளி இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த சிலப்பதிகார கதை எழுதப்பட்டு 1800 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஆனால் அந்த கதை நடந்த காலம் என்பது அதற்கு முன்னால், அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் இளங்கோவடிகள் அந்த கதையை ஒருவரிடம் ஒருமுகமாக அறிந்து எழுதுகிறார். அப்படின்னா நடந்த காலம் வேறு. எனவே தமிழருடைய வரலாறு என்பது 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. இரும்போடு தொடர்புடைய வரலாறு நமக்கு உண்டு. சீனி இயந்திரங்கள் வைத்து செய்ததாக சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன. எனவே நாம் உலகத்திலே மற்ற இனங்களோடு தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இனமாக இருந்திருக்கிறோம். ஆனால் இடையிலே நமக்கு மேல்நாட்டு ஆதிக்கம், பல்வேறு அயல் ஆதிக்கத்தினால் நாம் குறுகி போய் அவர்களை எதிர்பார்க்கிற ஒரு நிலையில் இருப்பதனால் நம்மளுடைய வரலாறு நமக்கு தெரியவில்லை. வரலாறு தெரியாத இனம் தலைநிமிர்ந்து வாழ முடியாது. நிச்சயமாக நமது வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் என்னென்னமோ சொல்கிறது, ஆனால் அந்த விஞ்ஞானத்தையெல்லாம் இன்றைக்கு புறநானூற்றிலே செஞ்ஞாயிற்று செலவும் என்று சூரியனுடைய திசை நோக்கு பயணத்தை மிக அற்புதமாக அந்த புலவன் சொல்லியிருக்கிறான். அது எந்த காலத்திலே எந்த திசையிலே செல்லும், எந்த காலத்திலே எந்த திசையிலே இருக்கும் என்றெல்லாம் அவன் அற்புதமாக சொல்லியிருக்கிறான். இந்த சிவந்த கிரகம் என்று, ரெட் பிளானட் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் கிரகத்தை சிவந்த கிரகம் என்று அன்றைக்கு தமிழர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு அதுக்கு ஆங்கிலேயர்கள் ரெட் பிளானட் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பே அவர்கள் சிவந்த கிரகம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதற்கான விஞ்ஞான அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த விஞ்ஞான அறிவு எப்படி சாத்தியப்பட்டது என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் கணிக்கக்கூடிய அறிவிலேயே கணிக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கீழிருந்தே அவர்கள் கணிக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார். உதாரணமாக சந்திர கிரகணம், அது வந்து பாம்பு விழுங்கதாக ஒரு கட்டுக்கதை, ஆனால் அது சூரியனும் சந்திரனும் நேரை சந்திக்கிற ஒரு விளைவு. ஆனால் அதை கூட இந்த தேதியில் இத்தனை மணிக்கு வருகிறது என்று பழைய நிலையில எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் என்ற பஞ்சாங்கக்காரர்கள் தங்களுடைய வியாபாரத்துக்காக அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழருடைய வரலாற்றில் நிறைய உண்மைகள் உண்டு, அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதால் நாம் யார் என்ற விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். அதைத்தான் நான் வற்புறுத்துகிறேன்.
தமிழரின் வரலாறு அரசியல் காரணங்களால் அளிக்கப்படுகிறது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதில் இருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போ எழுத்தாளர்களாக நீங்கள் இருக்கும்போது இதை சுட்டி காட்டுவதோடு மட்டும் உங்களது பொறுப்பு முடிந்து விடுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது நீங்கள் அது குறித்த ஒரு செயற்பாட்டாளராகவும் ஆக்டிவிஸ்டாகவும் மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
வெளிநாட்டில் இருப்பதால் இதனை சுட்டி காட்டுவதோடு தான் என்னுடைய கடமை முடிகிறது. ஆனால் நான் செயற்பாட்டாளராக வர முடியாது. தமிழ்நாட்டிலே போய் இதற்கான போராட்டங்களை செய்யும் பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வந்து இவை எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்பப்பட்டு நாடு கடத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் மின்வழியே இது பற்றிய பிரச்சாரங்களை நாம் செய்யலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாறு வடநாட்டு ஆய்வாளர்களால் மட்டம் தட்டப்படுகிறது, அது நசுக்கப்படுகிறது. அதில் எந்த விதமான இரட்டை கேள்விக்கு இடமே இல்லை, அது உண்மை. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அறிவியல் என்பது வடநாட்டுக்கு மேற்பட்டது, ஆனால் அவர்கள் அதை ஒப்புக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லாத நிலையிலே மயங்கி போய் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை எழுத்தாளர் என்பவனுக்கு ஒரு கடமை உண்டு. சும்மா கதை எழுதுவதோடு நின்றுவிடக்கூடாது. தன்னால் முடிஞ்ச அளவிற்கு இதை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அதற்கு இன்றைக்கு எத்தனையோ வகையான வழிமுறைகள் ஒன்று இருக்கு. முகநூல் இருக்கிறது, புலனம் இருக்கிறது. இவற்றின் மூலமாக நிறைய செய்திகளை நாம் சொல்ல முடியும், சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
இப்போ இலக்கியங்கிறது அரசியல் சிந்தனையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறீங்க. தமிழகத்தையும் சரி இலங்கையும் சரி, இப்போ நீங்கள் ஆட்சிக்கு எதிராக அல்லது அரசியலுக்கு எதிராக எழுதுனீங்கன்னா உங்களால் துணிச்சலாக எழுத முடியாதுங்கிற ஒரு பல கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு எழுத முடியுது. இப்போ நீங்கள் சொன்ன இதே பதிலோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆபத்து இருக்கு இல்லையா?
ஆமாம், இருக்கு இருக்கு.
அப்போ யாருமே எழுத்தாளர்கள் செயற்பாட்டாளராக இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை தானே இல்லையா?
உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அரசுக்கு எதிராக இல்லையா? இல்லை, அரசுக்கு எதிராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கிற தவறை சுட்டி காட்டலாம் அல்லவா, அதற்கு யாருமே எதுவுமே சொல்ல போவதில்லையே.
இல்லை, தவறை சுட்டி காட்டும் போது அரசுக்கு எதிராக தானே இருக்கு.
இல்லை, அதை நீங்கள் அரசை சொல்லாமல் இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம்ல. அது ஒரு சொல்வதற்கு ஒரு முறை உண்டு இல்லையா? அந்த முறையை நீங்கள் பின்பற்றலாமே. ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா இன்றைக்கு கேரளாவில் இருக்கிற அறிஞர்கள் மலையாள மொழிக்கு எதிராக ஏதாவது வந்தால் உடனே கொந்தளித்து விடுகிறார்கள். அதே மாதிரி ஆந்திராவில் இருப்பவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. எழுத்தாளர்கள் எதுவுமே பேசுவதில்லை, ஆதரிப்பதும் இல்லை, எதிர்ப்பதும் இல்லை, எழுதுவதோடு நின்று விடுகிறார்கள். எழுதுவதில் கூட இதை எழுதுவதில்லை. அப்படியான ஒரு நிலை தேவையில்லையே, உங்களால் முடிந்ததை செய்யலாமே. நான் என்னுடைய கதைகளில் பலவற்றில் நான் சொல்லியிருக்கிறேன், பலவற்றில் இதை ஊடறுத்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலும் சொல்லக்கூடிய முறை உண்டு, ஆனால் அரசியல் இல்லாமல் அது ஒரு இலக்கிய பார்வையில் நீங்கள் சொல்லலாம், சொல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன்.
மாத்தளை சோம் அவர்கள் வழங்கிய நேர்முகத்தின் பாகம் ஒன்று நிறைவு பெறுகிறது. அவரது நேர்முகம் பாகம் 2-3 என்று தொடர்கிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.